திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் நம பார்வதி வதையே அரகர மகாதேவா சிச்சபேசா சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி திருச்சிற்றம்பலம் இந்திரன் மால் பிரமன் எழிலார்மிகு தேவரன்னாம் வந்ததிர் கொள்ள என்னை மத்தையானை அருள் புரிந்து மந்திரமாமுனிவர் இவனாரன எம்பெருமான் நம் தமரூரனென்றான் நொடித்தான் மலை உத்தமனே. உள்ளம் மகள் காதலினால் உவந்து திருவாரூரின் வள்ளலார்தமை பறவை மாளிகைக்கு தூது விட்ட தெள்ளு நாவலர் கோவை சீரிய கரா விழுங்கும் பிள்ளையை மீட்டு அழைத்தருள் எம்பிரான் அடியை பேணிடுவாம். எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை என்னுடைய மனம் மொழி மைகளால் பணிவுடன் போற்றி வணங்கி நமது தம்பிரான் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொற்கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி அருமையான முறையிலே நம்முடைய பொழுதையெல்லாம் சிவப்பொழுதாக கழிக்கும் பொருட்டு இந்த நிகழ்வுகளையெல்லாம் மிக பிரயத்தனப்பட்டு சிரத்தையாக ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் நம்முடைய சைவம் டாட் ஓஆர்ஜி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது உளம் கனிந்த வணக்கங்களை கூறி நாளும் நம் ஆன்மாவை எங்கனம் உய்விப்பது என்று நினைந்து நினைந்து நல்ல நிகழ்வுகளை எல்லாம் கண்டும் செவிமடுத்தும் ஆன்ம முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் என்னுடைய கனிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். கிட்டத்தட்ட 6 நாட்களாக சிந்தித்து இன்று நாம் நிறைவு நாளை எட்டியிருக்கின்றோம். பெருமான் நமக்காக 5 தொழில் செய்கின்றார் என்பது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். அவருடைய நடனத்தை நடராஜ பெருமான் சொல்றோம் அல்லது கூத்த பெருமான் சொல்றோம் இல்லையா, அந்த நடனத்தை நாம் எங்கனம் பார்க்க வேண்டும். இப்ப திருவாதிரைனா எல்லா தலங்களிலும் நடனம் நடக்குது, அதை நாம் மகிழ்ந்து பார்க்கின்றோம், சரி. ஆனால் அந்த நடனத்தை பெருமான் எதன் பொருட்டு செய்கின்றார்? பொழுதுபோக்கானதா? இப்ப உலகியெல்லாம் நடனம்லாம் பொழுது, எத்தனை வகையான நடனங்களோ இருக்கு, எல்லாமே நம்ம பார்க்கிறோம், அது எல்லாமே பொழுதுபோக்குதான். ஆனால் பெருமானது நடனம் பொழுதுபோக்கு அல்ல, அது விளையாட்டும் கிடையாது. அவர் ஏதோ கொஞ்ச நேரம் ஆடுறதும் கிடையாது, இடையறாது ஆடிக்கொண்டிருக்கின்றார். அது எல்லாமே நம்மை ஈடேற்றும் பொருட்டுத்தான். இந்த நடனத்தை பற்றி நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய சித்தாந்த நூல் வந்து உண்மை விளக்கம். அதுல மிக அழகாக சேர்க்கும் துடி சிகரம் சிற்கனவா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் என்பது ஒரு பாடல். அதாவது நடராஜ பெருமான் என்று சொல்லக்கூடிய கூத்த பெருமானுடைய வலதுகை உடுக்கையை ஏந்துகிறது, அது சிகரம். அடுத்த சிகரம்ங்கிறது சீய குறிக்குது. அடுத்து வீசிய இடதுகரம் வகரம் வேங்கிற எழுத்தை குறிக்குது. அபயம் காட்டக்கூடிய வலதுகரம் வந்து யகரம். அங்கின்னு சொன்னா அக்னி, அந்த அனல் ஏந்திய இடதுகரம் வந்து நகரம். முயலகனை மிதித்திருக்கக்கூடிய வலது திருவடி வந்து மகரம். அப்ப சிவாய நம என்பதற்கு இதிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து கேசாதி பாதமுறை சிவாய நம அப்படிங்கிற மந்திர திருமேனியை நமக்கு வர்ணித்து காட்டியிருக்கின்றது. அதுபோல மற்றும் ஒரு பாடல் அதிலே உண்மை விளக்கத்திலே, மாயை தன்னை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான் என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். நம்ம முதல்ல சிந்திச்சது இறைவனுடைய அவயவ பகுப்பை பற்றி சொல்லியிருக்கு. இப்ப நாம சிந்திக்கிறது ஞான நடனம். பக்குவம் வாய்ந்தவர்களுக்கு அவங்களோட தொடர்புடைய மாயா காரியங்களை எல்லாம் விளக்கி, அதான் மாயை தன்னை உதறி, அவங்களுடைய ஊழ் வினையை அதாவது வல்வினையை சுட்டு எரித்து, அதுக்கு அடுத்தபடியாக மலம் சாய அமைக்கி. மனம்னு சொல்லியாச்சுனாலே சைவ சித்தாந்தத்துல ஆணவத்தை தான் குறிக்கும். ஆக ஆணவ மலத்தோட ஆற்றலை கீழ்ப்படுத்தி அருள்தான் எடுத்துன்னு சொல்லும்போது திருவருளால் அந்த பக்குவரை மேம்படுத்தி எடுத்துங்கிறது மேம்படுத்துறது. அப்புறம் நேயத்தால் ஆனந்த வாரிதியில், அதாவது பேரின்ப கடல்ல அந்த ஆன்மாவை மூழ்க வைத்தலுக்காக, ஆன்மாவை தான் அழுத்தலிலே அதை மூழ்க வைத்தலுக்காக ஆடக்கூடிய நடனம் ஞான நடனம். அப்போ அருள் பற்று யாருக்கு இருக்கின்றதோ அவர்களுக்காக செய்யும் நடனம் ஞான நடனம். அதுல உடுக்கிய ஏந்திய கைய உதறுவதால பக்குவருடைய மாயையை உதறுவதாகவும், இடது கையில் இருக்கக்கூடிய தீயால் கண்மத்தை சுடுவதும், முயலகனை வழக்காலால் அமுக்குவதால் ஆணவ மலத்தோட வலியை அடக்குவதையும், தூக்கிய திருவடியால் ஆன்மாவை திருவருளால் உயர்த்துதலையும், தூக்கிய திருவடியை காட்டுதலால் பேரின்பம் ஊட்டுவதையும் ஞான நடனம் நமக்கு குறிப்பாக உணர்த்துகிறது. அதிலேயே மற்றொரு நடனமும் உண்டு, ஊன நடனம். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைத்தில் சாற்றியிடும் அங்கியிலே சம்ஹாரம், ஊற்றமா ஊன்று மலர்பாதத்தில் உற்ற திரோதம், முக்தி நான்ற மலர்பாதத்தே நாடு என்பது. அந்த உடுக்கை ஏந்திய வலது கை படைத்தல் தொழிலையும், அபயங்காட்டக்கூடிய வலது கை காத்தல் தொழிலும், அனலை ஏந்திய கரம் வந்து அழித்தல் தொழிலும், ஊன்றிய வலது திருவடி வந்து மறைத்தல் தொழிலும், தூக்கிய திருவடியில இடது திருவடியில முக்தி ஆகிய அருளல் தொழிலும் அமைந்திருக்கிறது. இது வந்து உலகப்பற்றுடையவர்களுக்காக செய்யக்கூடிய நடனம் ஊன நடனம். ஊனம்னா பிறப்புன்னு அர்த்தம். அப்ப இரண்டு வகையான நடனங்களை இறைவன் நம் பொருட்டு ஆடுகின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அத வந்து இவர் அழகாக பொருளால் அருநட்டம் புரிந்த நம்பி என்று சொல்லுகின்றார். இதுல பொருள் அப்படிங்கிறது அருள், அருளை குறிக்குது. அந்த அருள் காரணமாக இந்த அரிய நடனத்தை அவர் நம் பொருட்டு ஆடுகின்றார். எல்லாமே அருள்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா. இறைவனுடைய எல்லா செயலும் ஐந்தொழிலுமே அருள் காரணமாக தான் நடக்குது அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை மிக அழகாக ஒரு வரியிலேயே பொருளால் அருநட்டம் புரிந்த நம்பி என்று நமக்கு அவர் உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து அவர் வந்து நம் பொருட்டு பல நன்மைகள் செய்கின்றார் என்று அதில் பார்த்தோம் இல்லையா. அதுல ஒன்ன பார்ப்போம். ஒரு பாடல்ல சொல்றாரு பாருங்க, செறிவுண்டேல் மனத்தால் தெளிவுண்டேல் தேற்றத்தால் வரும் சிக்கன உண்டேல் மறி உண்டேல் மறுமை பிறப்புண்டேல் வானாள் மேற் செல்லும் வஞ்சனை உண்டேல் பொறிவண்டு யாழ் செய்யும் பொன்மலர் கொன்றை பொன்போலும் சடைமேல் புனைந்தானை அறிவுண்டேல் உடலத்து உயிர் உண்டேல் ஆரூரானை மறக்கலும் ஆமை என்று கேட்கின்றார். நன்மையை தரக்கூடிய கல்வி அறிவு நம் பொருட்டு இருக்கு, அதன் பயனாக மனசுல தெளிவு இருக்கு, அதன் விளைவாக இறை அருள் சிந்தனை இருக்கிறது, அவற்றோடு பிறப்பு இறப்பு பிணி மூப்புகள் ஆகிய துன்பங்களால் வாழ்நாள் இடைமுறியக்கூடிய தீங்குகளும் உள்ளது. இவற்றை எல்லாம் அறிவதற்கு ஏதுவாகிய இந்த உடல்ல உயிர் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஆரூர் பெருமானை நம்மால் மறக்க இயலுமா? நமக்காக இத்தனையும் செஞ்சு கொடுத்திருக்காரு. பாவரை மறந்தோம்னா என்னென்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ய நன்றி கொன்ற மகர்க்குன்னு அந்த நன்றி மறந்த பாவம் நம்மை வந்து சேர்ந்து விடும். ஆகையால் வினாமேல் வினாவாக அடுக்கி எப்படியும் கண்டிப்பாக நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். அவர் நம்பொருட்டு நடனம் செய்கின்றார், ஐந்தொழில் செய்கின்றார். அவர் நம்பொருட்டு இத்தனை விஷயங்களையும் செய்திருக்கிறார் அல்லவான் வினா எழுப்பி, இதன் காரணமாக நாம் அவரை வழிபட வேண்டும் என்று மிக தெளிவாக நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக ஒரு அருமையான நூல் தான் உண்மை நெறி விளக்கம் என்பது. சித்தாந்த அட்டகம் என்று எட்டு நூல்கள் நமது நான்காவது சந்தான குருவராகிய உமாபதி சிவாச்சாரியார் தில்லைவாள் அந்தனரவர் அவர் நமக்கு தந்த நூலு. அந்த நூல் என்ன சொல்கின்றது என்பதும் அதனோடு எப்படி இவருடைய வாழ்வு பொருந்தி இருக்கின்றது என்பதையும் இப்போது திருவருளாலும் குருவருளாலும் நாம் சிந்திக்கலாம். வேத சிவாகம சாரமாகிய திருமுறைகள்ல சாத்திர கருத்துக்கள் நல்ல பொதிந்து இருக்கு அப்படிங்கிறத நாம் காண்கின்றோம். அந்த அவங்க அருளிய நூல்கள்ல மட்டும் கிடையாது, அவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சாத்திர அமைதி பொருந்தி இருக்கும். இதை நாம் கண்டிப்பாக காண வேண்டும். அவருடைய இந்த நில உலக அவர் கைலாயத்துல இருந்தவர் அல்லவா, அங்கிருந்து நம் பொருட்டு தான் இந்த திருத்தொண்டத்தகை தரும் பொருட்டு இங்க வந்தாருன்னு நம்ம பார்க்கின்றோம். அப்படி வந்த அவருடைய நில உலக வாழ்க்கை வந்து திருநாவலூர் திரு அவதாரத்துல தொடங்கி அஞ்சை களத்துல வெள்ளானை மேல ஏறி கைலாயம் செல்கின்றார் அல்லவா, அது வரைக்கும் நிறைவு பெறுது. இப்போ இந்த நில உலகத்துல பிறந்து பக்குவமுற்ற உயிர்களுக்கு தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம், இதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா நிகழும். இப்படி நிகழ்வதால் அந்த உயிர் வந்து பேரின்பம் பெறும் அப்படிங்கிறது சித்தாந்த முடிவு. இந்த பத்துக்கும் தசகாரியங்கள் என்று பெயர். இதை அழகா வரிசைப்படுத்தி நமக்கு விளக்குறது எதுன்னு பார்த்தோம்னா உண்மை நெறி விளக்கம் என்ற நூல். அது எங்கெனம் விளக்கி இருக்கிறது என்பதை இப்போது நாம் சிறிது சிந்தித்து விட்டு அதன் பின்பாக அது எங்கெனம் இந்த இவருடைய வாழ்க்கையோடு பொருந்தி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். முதலாவதாக, மண் முதல் சிவமதி ஈராம் வடிவு காண்பதுவே ரூபம். மண் முதல் சிவமதி ஈராம் மலம் சடம் என்றல் காட்சி. மண் முதல் சிவமதி ஈராம் வகைதனில் தான் நிலாது கண்ணுதல் அருளால் நீங்கள் சுத்தியாய் கருதும் அன்றே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த முதல் பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, சைவ சித்தாந்தம் எத்தனை தத்துவங்கள் சொல்லுகின்றன, மிக தெளிவாக உண்மை விளக்கம் நமக்கு சொல்லுது. 36 தத்துவங்கள். இந்த 36 தத்துவங்களை சொல்ற ஒரே சமயம் நமது சித்தாந்த சைவம் தான். இந்த தத்துவங்களுடைய வடிவை காண்பதுதான் தத்துவ ரூபம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது மண் முதல் சிவம் எனப்படுகின்ற நாத தத்துவம் ஈராக அந்த 36 தத்துவங்களுடைய இயல்பு, அவற்றின் தோற்ற ஒடுக்கங்கள், அவற்றின் செயல்பாடுகள், அதெல்லாம் எப்படி நிகழ்கிறது அப்படிங்கிறத சாத்திர நூல் வாயிலாக நம்முடைய அறிவுக்கு பொருந்துமாறு ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு தத்துவ ரூபம் என்று பெயர். அந்த அவ்வாறு அந்த தத்துவங்கள் அறிந்த தத்துவங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்னது, ஜடப்பொருள். இதை இவற்றோடு கூடி ஆன்மா அறிந்தால்தான் அது எதையும் அறிய முடியும், தானாக அறிய முடியாது அப்படிங்கிறத அறியறது தத்துவ தரிசனம். அதாவது இந்த தத்துவங்கள்லாம் மாயையிலிருந்து தோன்றுது, அது நமக்கு மயக்கத்தை செய்கின்றது. மயக்கத்தை செய்யறதுனால அந்த மலம் என்று சொல்லப்படுகிறது. அறிவில்லாதது ஆகையால் அதை ஜடம் என்று சொல்லுகின்றோம். இப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அது ஜடப்பொருள் தான் இருந்தாலும் அறிவித்தாலன்றி அறிய முடியாத ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் உண்டாவதற்கு இதுதான் என்ன செய்து இறைவனால் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறதையும், இந்த தத்துவங்களால் வரக்கூடிய அறிவு வந்து ஜட அறிவு, அப்படிங்கிறதையும் தெளிவாக அறிவதற்கு தத்துவ தரிசனம் என்று பெயர். அடுத்து இந்த 36 தத்துவங்கள்லையும் தோய்ந்து நிற்காமல் இவற்றின் மூலமாக எல்லாவற்றையும் அறிந்து கொண்டோம். இப்ப திருவருளால் ஆன்மா அதிலிருந்து நீங்கி நிற்பதற்கு தத்துவ சுத்தி என்று பெயர். அதாவது எப்படின்னு பார்த்தோம்னா, தத்துவங்களும் நமக்கு மயக்கத்தை தான் தரும். அதனால ஆணவ மலப்பற்று அறுவதற்காக இந்த தத்துவ கூட்டத்தை எல்லாம் நமக்கு சிவபெருமான் கூட்டு வைக்கின்றார். ஆனாலும் இந்த ஆணவமும் இந்த தத்துவ கூட்டமும் என்னது, ஜடங்கள் தான். ஆன்மா அறிவுடைய பொருள். அப்ப இந்த ஆன்மா தத்துவ கூட்ட தொடர்போட எப்போதும் இருக்கக்கூடாது. எதை அறிய வேண்டுமோ அதை திருவருளால் இந்த கருவிகளின் துணை கொண்டு அறிந்த பின்பு அதிலிருந்து விலகுவதுதான் நமக்கு நன்மை. அதோடு சேர்ந்தே எப்போதும் இருப்பது பொருத்தமற்றது. இத அறிந்த ஆன்மா வந்து திருவருளோட துணையால், நம்மால நிச்சயமா தனித்தெல்லாம் செயல்பட முடியாது, திருவருள் துணையால தத்துவங்களுடைய தொடர்புல இருந்து நீங்கி பற்றற்று நிக்கணும். அதுதான் தத்துவ சுத்தி என்று சொல்லப்படும். அப்ப திருவருள் துணையால் தான் தத்துவ சுத்தியானது நிகழும். அடுத்த பாடல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பாயிருள் நீங்கி ஞானம் தன்னை காண்டல் ஆன்மரூபம், நீயும் நின் செயல் ஒன்றின்றி நிற்றலே தரிசனம்தான். போய் இவன் தன்மை கெட்டு பொருளில் போய் அங்கு தோன்றாது ஆய்விடில் ஆன்ம சுத்தி அருள் நூலில் விதித்தவாறே அப்படின்ட்டு. இப்ப தத்துவ ரூபமும் தத்துவ தரிசனமும் தத்துவ சுத்தியும் பார்த்தோம். இப்போ அடுத்து எதை பார்க்க போறோம், ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. இப்போ பரவலா மறைக்கக்கூடிய இயல்பை உடைய ஆணவ மல சார்பு காரணமாக தத்துவங்களை எல்லாம் பெற்ற இந்த உயிரானது அந்த தத்துவங்கள்லாம் அறிவற்ற ஜடங்கள் என்பதையும், அவற்றின் வாயிலாக அறியக்கூடிய ஆன்மாவாகிய தான் வந்து அறிவுடையவன், அதாவது சித்து பொருள் என்பதையும் சாத்திர நூல்களோட துணை கொண்டு அறிவதுக்கு ஆன்ம ரூபம் என்று பெயர். மீண்டும் கொஞ்சம் சொல்றேன், ஆன்மா ஆணவத்தை சார்ந்த போது அறியாமையின் மயமாக இருக்கிறது. திருப்பி மாயையை சார்ந்த போது கொஞ்சம் அறிவு பெற்று தத்துவங்களே நாம் அப்படின்னு கருதும்படியாக தத்துவ மயமாயிற்று. இந்த இயல்புகளை எல்லாம் உணர்ந்த ஆன்மா வந்து எப்படி இருக்குகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சார்ந்ததன் வண்ணம் இருக்கின்றது என்பதை அனுபவத்தால் அறியணும். அதுதான் ஆன்ம ரூபம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஆன்மாவோட அறிவும் செயலும் திருவருளாலத்தான் நிகழ்கின்றன. ஆன்மாவுக்குன்னு எந்த ஒரு செயலும் கிடையாது என்பதை அறிவதுதான் ஆன்ம தரிசனம். அதாவது தன்னால் அறிவதையும் தான் செய்வதையும் திருவருள் துணையால் தான் நடக்கின்றது என்று உணரணும். தன்னால் நிகழ்கிறது என்று கருதக்கூடாது, திருவருள் துணையால் நிகழ்கிறது என்பதை தெளிவதுதான் என்னது, ஆன்ம தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. தத்துவ கூட்டத்துல அறிவு பெற்றாலும் தத்துவ கூட்டங்கள் ஜடம், அதனால அது தாமாக இயங்காது, திருவருள்தால் தான் இயங்குகின்றது. தத்துவ கூட்டங்களால் நமக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கினாலும் தத்துவ கூட்டங்கள் தானே இயங்காது, திருவருள் தத்துவ கூட்டங்களை இயக்குகிறது. அப்போ ஆன்மாவோட அறிவு செயல்லாம் திருவருளால தான் நடக்குங்கிறத தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆன்ம தரிசனம். அடுத்து ஆன்மா வந்து தன் செயலற்று திருவருளிலே தோய்ந்து அதனிலே அடங்கி நிற்பதற்கு ஆன்ம சுத்தி என்று பெயர். அதாவது தனக்குன்னு என எதையும் சாதித்து கொள்ளாத இந்த, அதாவது சாதித்து கொள்ள இயலாத ஆன்மா, தனக்குன்னு எதையும் சாதிக்கதற்கு இந்த ஆன்மாவிற்கு இயலாது. அப்ப என்னால் ஆவது யாதும் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவன் செயல். அதாவது எல்லாம் அவன் செயல்னா யாருடைய செயல், சிவபெருமானுடைய செயல் என்று தன் செயல் அற்று அப்படியே திருவருளையே தோய்ந்து அழுந்தி நிற்கக்கூடிய நிலைக்கு ஆன்ம சுத்தி அப்படின்னு பேர். அப்ப ஆன்மா வந்து தன் செயலால் ஆவது எதுவும் இல்லை, எல்லாம் சிவன் செயல் என்பதை அனுபவத்தில் உணர்வது, அதில் அழுந்தி நிற்பது, அதற்குத்தான் ஆன்ம சுத்தி அப்படிங்கிற ஒரு பெயர் வருது. இதற்கு அடுத்து என்னது, எவ்வடிவுகளும் தானாம் எழில்பறை வடிவதாகி கவ்விய மலத்து ஆன்மாவை கருதியே ஒடுக்கி ஆக்கி பவ்வம் விண்டகல பண்ணி பாரிப்பான் ஒருவன் என்று செவ்வியே உயிருள் காண்டல் சிவரூபம் ஆகும் அன்றே. அடுத்து சிவரூபம்னா என்னன்னு சொல்றாங்க. அப்ப சிவரூபம்னா என்ன அப்படின்னு பாக்கணும்னா, சிவபெருமானுடைய திருவர் சிவன் வந்து என்ன செய்யறாரு, திருவருள் சக்தியை திருமேனியாக கொண்டு இந்த மலத்தால பிணிக்கப்பட்ட ஆன்மாவை ஈடேற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக மாயையில இருந்து தனு கரண புவன போகங்களை படைத்தும் காத்தும் ஒடுக்கியும் பல பிறவிகளை ஆன்மாவிற்கு கொடுத்து அறிவு விளக்கத்தை செய்கிறார். அப்படி செய்வதால் ஆன்மா பக்குவம் எய்திய போது குருவாகவும் திருமேனி தாங்கி காட்சி தந்து தானாக்கி திருவருளோட கூட்டி மேலாக்குவான் என அறிந்து குருவையே சிவமா பார்க்கணும். குருவே சிவம் என கூறின நந்தின்னு சொல்லுது இல்லையா திருமந்திரம். அப்படி குருவையே சிவமாக காண்பதற்கு சிவரூபம் என்று பெயர். அதாவது சிவபெருமான் திருவருள் சக்தியை, தன்னுடைய திருவருள் சக்தியை தான் திருமேனியாக கொள்கிறார். எல்லா பொருட்களிலும் கலந்து ஒன்றாக இருக்கின்றார். ஆணவத்தால் பிணிக்கப்பட்ட அந்த ஆன்மாவை ஈடேற்றம் செய்யும் பொருட்டு தனுகரண புவன போகங்களை வழங்குகின்றார். ஆன்மாவிற்கு பல பிறவிகளை தருகின்றார். ஆன்ம அறிவை விளக்குகின்றார். அதன் மூலம் மலபரிபாகம் உண்டாக்கி அந்த சக்தி நிபாதம் என்ற திருவருள் சக்தியை ஆன்மாவில் பதித்து குருவாக எழுந்தருளி ஆன்மாவை உய்வித்தின்றார், உயர்த்துகின்றார் என்று இவ்வளவு நமக்காக சிவபெருமான் செய்கின்றார் என்று சிவபெருமானுடைய இயல்புகளை எல்லாம் ஆன்மா அனுபவத்தால் அறிவதுதான் சிவரூபம் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. சிவன் என்று சொல்லியாச்சினாலே இரக்கம் அல்லது அருள் அல்லது மகிமை தங்கிய தன்னுடைய சக்தியை தன்னுடைய திருமேனியாக கொண்டு உலகத்துல இருக்க எல்லா பொருளையும் ஒன்னா கலந்து இருக்கின்றார் அப்படிங்கறது நமக்கு தெரியணும் முதல்ல. அப்படி ஏன் நிக்கிறாரு அப்படின்னு கேட்டா, அனாதியே ஆணவ மலத்தை பற்றி பிடித்து அதனால அறிவு இச்சை செயல்களை எல்லாம் இழந்து நிற்கக்கூடிய உயிரை உய்விக்கணுங்கிற ஒரே விஷயம்தான். அதன் பொருட்டு தான் அவர் அதை செய்கின்றார். அதனாலதான் தனுகரண புவன போகங்களை மாயையிலிருந்து படைத்து நிலை நிறுத்தி ஒடுக்கி எல்லாம் பண்றார். அப்ப மலபரும் பாகம் வரும்படியாக என்ன செய்கின்றார், இறைவன் நமக்காக இவற்றை எல்லாம் செய்கின்றார். இந்த நிலையில ஆன்மா வந்து தத்துவங்கள் எல்லாவற்றையும் வேறாக காணும். இப்போ இறைவன் வந்து தன்னுடைய அருள் சக்தியை ஆன்மாவிடம் பதிப்பார். இப்படி சக்தி நிபாதம் எய்த பெற்ற ஆன்மாவுக்கு இதுவரை உள் நின்று உணர்த்திய இறைவன் வந்து முன் நின்று உணர்த்தும் பொருட்டு குரு வடிவாக மானுட சட்டை தாங்கி வருவார். வந்து தான் உயிர்ல இருந்து வேறற நின்ற முறைமையை உபதேச முகத்தால் உணர்த்துவார். அப்படி உணர்த்திய பின்பு அந்த விளக்கத்தை பெற்று இங்கனம் நமக்கு இதை விளக்குவது சிவப்பரம்பொருளே என்று அந்த ஆன்மா ஐயம் திரிபில்லாமல் அறிந்து கொள்ளும். அப்போ இங்கனம் சிவபெருமானே குருவடிவாக வந்து திருமேனி தாங்கி தனக்கு இவற்றையெல்லாம் உணர்த்துகிறார் என்பதை அறிவதுதான் சிவரூபம் என்று நமது உமாபதி சிவாச்சாரியர் மிக அழகாக உண்மை நெறி விளக்கத்திலே உணர்த்துகின்றார். அப்போ குருநாதல் உணர்த்தினாதான் இறைவனோட இயல்மை ஆன்மா அறியுமே தவிர அவர் உணர்த்தாட்டா ஆன்மாவால் அறிய முடியாது. உதாரணமாக இந்த ஞான நூல்களை பற்றிய ஒரு விஷயங்கள் தெரிவதற்கு முன்பாக நாம வீட்டுல பூஜைன்னு ஒண்ணு செஞ்சுட்டு இருந்திருப்போம் இல்லையா, வழிபாடுன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம், திருக்கோயிலையும் ஒரு வழிபாடு பண்ணிட்டு இருந்திருப்போம். அது எப்படி இருந்தது? இப்ப இந்த ஞான நூல்களை பாடம் கேட்ட பின்பாக பரார்த்த வழிபாட்டிலையும் சரி ஆன்மார்த்த வழிபாட்டிலையும் சரி நம் நிலை எங்கெனம் இருக்கிறதுங்கிறத உணர்ந்து பார்த்தா குருநாதர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது நமக்கு புரியும். அதனால உணர்த்த உணரக்கூடிய இயல்புடைய ஆன்மாவுக்கு குருநாதர் தான் உணர்த்த முடியும். அது அப்படிங்கிறத உணரணும் இந்த ஆன்மா. அப்படி உணர்வதற்கு சிவரூபம் என்று பெயர் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, அதற்கு அடுத்தபடியாக சிவ தரிசனம், அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறை உயிரில் யான் எனது ஒன்ற நின்றது அடியாம், பார்ப்பிடம் எங்கும் சிவமாய் தோன்றல் அது முகமாம், உரை இறந்த சுகம் அதுவே முடியாகும் என்று இவ்வுண்மையினை மிக தெளிந்து, பொருள் வேறு ஒன்று இன்றி தரை முதலில் போகாது, நிலையினில் நில்லாது, தற்பறையில் நின்று அழுந்தாது, அற்புதமே ஆகி தெரிவறிய பரமா ஆனந்தத்தில் சேர்தல் சிவன் உண்மை தரிசனமாய் செப்பும் நூலே என்று சொல்லுகின்றார். இந்த சிவரூபத்துல ஞான குருவை தரிசித்த ஆன்மா வந்து சிவபெருமானுடைய உருவ திருமேனியை தரிசிக்கும் உரியை இந்த சிவ தரிசனத்துல நமக்கு உணர்த்துகின்றார். இப்படி குருவாக சிவபெருமான் நமக்கு உபதேசத்தவுடன் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய யான் எனது என்ற அகப்பற்றும் புறப்பற்றும் நீங்கும், அறவே நீங்கும். இப்போ ஆன்மா வந்து அது நீங்கனா ஆன்மா வந்து திருவருளை அறியும், அதுதான் திருவடி தரிசனம். அந்த திருவடியோட ஒன்றிய ஆன்மா எங்கும் எதிலும் சிவபெருமானை காணும், அதுதான் திருவுக தரிசனம். அந்த பக்குவ ஆன்மாக்கள் எப்படி கண்டாங்க அப்படிங்கிறத நம்ம ஞான நூல்கள் நமக்கு பலவாறாக எடுத்து சொல்லும். இப்ப காரைக்கால் அம்மையாருக்கு பொழுதெல்லாம் சிவமா தெரியுது, சேரமான் பெருமாள் நாயனாருக்கு பொழுதெல்லாம் சிவமா தெரியுது, தாய்மான சுவாமிக்கு பூவெல்லாம் சிவமா தெரியுது, வரகுண பாண்டியருக்கு தவளையோட ஒளி நரியோட ஊழ இது எல்லாமே சிவத்தை நினைவூட்டக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஒரு வேப்ப மரத்துல இருந்து ஒரு வேப்பம் பழம் விழுது, வேப்பம் கொட்டை விழுந்தா கூட அதுவும் சிவமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பந்தல் போடுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வந்து எந்த நிலையிலன்னா சிவ தரிசனத்துல வரும். அப்ப இப்படி பார்க்க முடியும், எங்கும் எதிலும் சிவபெருமானை காணக்கூடிய ஒரு பக்குவம் வரும், அது திருமுக தரிசனம். முதல்ல திருவடி தரிசனத்தை பார்த்தோம், அடுத்து திருமுக தரிசனம், அது சிவ தரிசனத்துல இதெல்லாம் பார்க்கிறோம். இந்த நிலையில குருவோட உபதேசத்தினால எதையுமே பேச முடியாத ஒரு நிலையை அடைந்து அந்த மெய்யுணர்தல்னு சொல்றோம் இல்லையா, அதனால அந்த ஒரு பேச முடியாத நிலை, யான் எனதுங்கிற தன்மையெல்லாம் அற்று போயிருது, மெய்தான் அரும்பி விதிர் விதத்துன்னு சதகத்துல வருது இல்லையா, அது போல அப்படி எதையும் பேச முடியாத ஒரு நிலையை அடைந்து அதன் மூலம் பரசுகத்தை அடைகின்றது ஆன்மா, அது திருமுடி தரிசனம் என்று பார்க்கின்றோம். முதலாவதாக திருவடி தரிசனம் பார்த்தோம், இரண்டாவதாக திருமுக தரிசனம் பார்த்தோம், இப்ப மூன்றாவதாக திரு அடி தரிசனத்தை நாம் பார்க்கின்றோம், அதாவது திருமுடி தரிசனத்தை பார்க்கின்றோம். இந்த மூன்று உண்மைகளையும் அனுபவத்தால் தெளிவாக உணர்ந்து சிவபெருமானை தவிர எதுலையுமே தொடர்பு இல்லாம இந்த நான் பிரம்மங்கிற நிலையெல்லாம் பசு ஞானம், அதுல நீங்க நிக்காம ஏன்னா பிரம்மங்கிறது சிவம் ஒண்ணுதாங்கிற தெளிவும், பார்க்கிற எல்லாத்திலையும் சிவத்தை காணக்கூடிய ஒரு பக்குவமும் சிவ தரிசனம் அப்படிங்கிறத நமக்கு உமாபதி சிவம் மிக அழகாக உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம்.